வணக்கம் நேயர்களே, உங்கள் குடலில் மீண்டும் சனிப்பதில் மிக மகிழ்ச்சி. புதுவை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் முனைவர் மு இளங்கோவன், ஊத்தங்கரையைச் சேர்ந்த நமது நேயர் கவி சங்குட்டுவனுக்கு வணங்கிய பேட்டியின் மூன்றாவது பகுதியே என்று கேட்கலாம்.
இங்கு சென்று நாங்கள் வெறும் நிகழ்ச்சியை மட்டும் பார்க்காமல் உலக அளவில் நடைபெறக்கூடிய அரசியல் சார்ந்த செய்திகள், இலக்கியம் சார்ந்த செய்திகள், மருத்துவம் சார்ந்த செய்திகள் இவற்றையெல்லாம் அந்த ஒரே ஒரே மாநாட்டிலேயே எங்களால் கவனிக்க முடிந்தது. அமெரிக்கா முழுவதும் பரவி இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களையும் ஒரே இடத்தில் பார்ப்பதற்குரிய வாய்ப்பும் எங்களுக்கு கிடைத்தது. எனவே என்னுடைய அமெரிக்கா
பயணம்,
இது போல ஒரு பெண் பாடுவார். உடனே இதே பாடலை அங்கே நடவு நட்டு கொண்டிருக்கக்கூடிய 15-20 பெண்களும் பின்பாட்டாக பாடுவார்கள்.
நன்னே நன்னே நானே நானே என்னம்மாவோ தின்னம்மா, நன்னே நானே நன்னே நானே நானே என்னம்மாவோ தின்னம்மா, பாலாத்திலே தண்ணி வேறே என்னம்மாவோ தின்னம்மா, ரெண்டு பப்பாளி கெண்டையும் துள்ளி வேறே என்னம்மாவோ தின்னம்மா, பாசே தேனாங் கண்டோடே என்னம்மாவோ தின்னம்மா, பாங்கி பொன்னா வழி நடந்தே என்னம்மாவோ தின்னம்மா, நன்னே நன்னே நானே நானே என்னம்மாவோ தின்னம்மா, நன்னே நானே நன்னே நானே நானே என்னம்மாவோ தின்னம்மா, நெய்யாத்திலே தண்ணி வேறே என்னம்மாவோ தின்னம்மா, நீலி பொன்னா வை நடந்தே என்னம்மாவோ தின்னம்மா, நீ சேத்தேனா கண்டோடேனே என்னம்மாவோ தின்னம்மா, நீலி பொன்னா வை நடந்தே என்னம்மாவோ தின்னம்மா, நன்னே நன்னே நானே நானே என்னம்மாவோ தின்னம்மா, நன்னே நானே நன்னே நானே நானே என்னம்மாவோ தின்னம்மா.
இதுபோல 3 மணி நேரம் கூட ஒரே பாடலை பாடக்கூடிய கல்வி அறிவு இல்லாத தமிழ்நாட்டு பெண்களை நான் பார்த்து பார்த்து வியந்து போவது உண்டு. அதுபோல ஒப்பாரி பாடல், இறந்தவர்களுக்கு இனி நமக்கு துணையே இல்லை என்று இயங்கக்கூடிய பெண்கள் பல பாடல்களை தமிழ்நாட்டில் பல சூழ்நிலைகளில் பாடுவார்கள். அதிலே ஒரே ஒரு பாடல், இந்த பாடலில் எதுகை மோனை என்று சொல்லக்கூடிய அந்த இலக்கண அமைப்புகள் இருப்பதை பார்த்து பார்த்து நான் வியந்து போனேன். ஒரு ஒப்பாரி பாடலை சான்றுக்காக நான் பாடி காட்ட நினைக்கின்றேன்.
காக்கா குருவிகளா கருணனோட தோழர்களா, காசிக்கு போனீங்களா நீங்க கணிஞ்ச கணி தின்னிகளா, காசி ராசாமவனையும் அந்த கருணனையும் பார்த்தீங்களா, காசிக்கு போகவில்லை நாங்க கணிஞ்ச கணி தின்னவில்லை, காசி ராசாமவனையும் அந்த கருணனையும் பார்க்கவில்லை, கள்ளி பாடும் பாதீரத்தை அந்த கருணங்கிட்ட சொல்லவில்லை, சிட்டு குருவிகளா சீமானோட தோழர்களா, செஞ்சிக்கு போனீங்களா நீங்க வந்த கணி தின்னீங்களா, செஞ்சி ராசாமவனையும் அந்த சீமானையும் பார்த்தீங்களா, செஞ்சிக்கு போகவில்லை நாங்க வந்த கணி தின்னவில்லை, செஞ்சி ராசாமவனையும் அந்த சீமானையும் பார்க்கவில்லை, சீதைப்படும் பாதீரத்தை அந்த சீமாங்கிட்ட சொல்லவில்லை, செஞ்சி மலையோரம் அந்த சீரங்கத்து ரோட்டோரம் சீமான காணமுன்னு சீதே போலம்பி வந்தேன், செஞ்சி மலை தட்டானந்தான் அந்த சீரங்கத்து ஆசாரியும் சீமான போல நில்லு சிலை எழுதி தார முன்னா, செஞ்சி மலை தட்டானந்தான் அந்த சீரங்கத்து ஆசாரியும் சிலையை எழுதி தந்தாங்க அந்த சிலையும் தான் பேசலையே
என்பது போல இந்த கிராமப்புறத்து மக்கள் எதுகை மோனை என்று சொல்லக்கூடிய கற்றவர்களுக்கே புரியும்படியான அந்த செய்திகளை எல்லாம் உள்வாங்கி கொண்டு பாடியிருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது தமிழக நாட்டுப்புற பாடல்களில் எந்த அளவு பழமையும் இலக்கண மரபும் பொதிந்து கிடக்கின்றன என்பதையெல்லாம் பார்த்து பார்த்து தான் நான் இவற்றை பயன்படுத்தி தமிழ் இலக்கணங்களை எளிமையாக சொல்லி தரலாமே என்று நான் இந்த முயற்சியிலே ஈடுபட்டேன். என்னுடைய முயற்சி என்பது நாட்டுப்புற பாடல் தொகுப்பு முயற்சி என்பது தமிழ் இலக்கணத்தை எளிமைப்படுத்தி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் சொல்லித்தர வேண்டும் என்பதில் ஒரு ஆய்வு தொடக்கமாக அது அமைந்தது. குறிப்பாக அந்தாதி என்று நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்தம் என்றால் முடிவு, ஆதி என்றால் முதல். ஒரு பாடலினுடைய முடிவு அடுத்த பாடலுக்கு முதலாக அமைவது அந்தாதியாகும். அதற்கு எடுத்துக்காட்டாக, மண் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் பிசும்பு தைவரு வழியும் வழித்தலைய தீயும் என்று புறநானூற்று பாடலை மேற்கோளாக காட்டுவார்கள். இந்த பாடலை மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும் அல்லது மனப்பாடம் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் அந்தாதி என்றால் நமக்கு புரியும். மண் திணிந்த நிலனும் ஒரு வரி, நிலநேந்திய விசும்பும், இப்ப நிலனும் என்று கடைசியில் முடிந்தது அடுத்த வரிக்கு முதலாக வருவதனால் இது அந்தாதி என்று புலவர்கள் சொல்வார்கள். ஆனால் அதே அமைப்பு நாட்டுப்புற பாடல்களில் மிக எளிமையாக இருப்பதை நீங்கள் அறிந்தால் மகிழ்ச்சி அடைவீர்கள். இலக்கணம் என்பது மிக எளிமை என்று நீங்கள் முடிவுக்கு வருவீர்கள். பாருங்களேன்.
மண்ணம்பிலங்கடி மரம் இருக்க, மரத்தனம்பி ஏலேலங்கடி கிளை இருக்க, கிளைய நம்பி ஏலேலங்கடி இலை இருக்க, இலைய நம்பி ஏலேலங்கடி பூவிருக்க, பூவனம்பி ஏலேலங்கடி பிஞ்சிருக்க, பிஞ்ச நம்பி ஏலேலங்கடி காயிருக்க, காய நம்பி ஏலேலங்கடி கனி இருக்க, கணியே நம்பி ஏலேலங்கடி நீ இருக்கே, உன்னை நம்பி ஏலேலங்கடி நான் இருக்கே.
இது ஒரு வகையான நாட்டுப்புற பாடல். இதிலே
மண்ணை நம்பி ஏலேலங்கடி மரம் இருக்க, மரத்தை நம்பி ஏலேலங்கடி கிளை இருக்க.
அப்ப மரம் இருக்க என்று முடியக்கூடிய சொல் அடுத்த பாடலுக்கு முதலாக வருவதனால், அதாவது அந்தம் ஆதியாக வருவதனால் அந்தாதி என்று இலக்கணத்திலே குறிப்பிடுகிறார்கள். இது போன்ற பல்வேறு வகையான அழகு அமைப்புகள் தமிழ் நாட்டுப்புற பாடல்களில் இருப்பதனால் நான் தொடர்ந்து அந்த பாடல்களை தொகுப்பது, கேட்பது, ஆய்வு செய்வது, மக்களிடம் பரப்புவது என்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றேன். என்னுடைய நாட்டுப்புற பாடல்கள் ஆய்வு முயற்சியை அறிந்து சிங்கப்பூரிலே என்னை அழைத்து தஞ்சாவூர் சின்ன பொண்ணு அவர்களும் நானும் சென்ற ஆண்டு பொங்கல் விழாவிலே நாட்டுப்புற பாடல்களை பாடி அங்கு இருந்த தமிழர்களினுடைய உள்ளத்தில் எல்லாம் இடம் பிடித்தோம். இந்த வகையில் என்னுடைய நாட்டுப்புற பாடல் முயற்சி, தொகுப்பு முயற்சி, பாடு முயற்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.
மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. உங்களுடைய நாட்டுப்புற பாடலுடைய ஈடுபாடு எங்களை ஆச்சரியப்படைய வைக்கின்றது.
நன்றி ஐயா.
இறுதியாக ஒரு வினா
ஐயா சொல்லுங்க.
நீங்கள் தற்போது தமிழகம் மட்டுமல்லாது உலகம் முழுமையும் தமிழ் இணைய பயிலரங்கு என்ற ஒரு நிலையை மேற்கொண்டு ஆங்காங்கு சென்று தமிழ் இணைய பயிலரங்கு நிகழ்வுகளை நடத்தி கொண்டு வருகிறீர்கள்.
ஆமா.
நீங்கள் ஒரு தமிழ் பேராசிரியர்.
சரிங்க.
இணையம் என்பது ஒரு தொழில்நுட்ப முயற்சி.
சரிங்க.
அந்த தொழில்நுட்ப முயற்சியில ஒரு தமிழ் பேராசிரியர் ஈடுபடுது என்பது சற்று விந்தையான ஒரு செய்தியாகவே வெளியிலே பார்க்கப்படுகின்றது.
நல்லதுங்க.
எனவே நீங்கள் அதில் ஈடுபடுவதற்கு என்ன காரணம்? இதுவரையிலே நீங்கள் அதில் என்ன சாதித்திருக்கின்றீர்கள்?
சரிங்க. இணையம் என்பது 20ஆம் நூற்றாண்டு அல்லது 21ஆம் நூற்றாண்டு மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகச்சிறந்த தொழில்நுட்ப சாதனமாக அமைகிறது. இணையத்தை பயன்படுத்தி உலகில் இருக்கக்கூடிய யாரோடும் நாம் தொடர்பு கொள்ள முடியும். ஆனால் இணையம் பற்றியோ கணினி பற்றியோ எனக்கு அதிக பயிற்சியும் அறிமுகம் தொடக்கத்தில் இல்லை. ஏன், கணிப்பொறிகளினுடைய பெயர் கூட எனக்கு தொடக்க நேரத்தில் தெரியாது. நான் தமிழை முறையாக கற்ற ஒரு தமிழ் மாணவன், தமிழை பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு ஆசிரியன். நான் பலதுறை சார்ந்த செய்திகளை என்னுடைய ஆர்வம் காரணமாக தெரிந்து கொள்ள முயன்றேன். அதிலே நான் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய மக்கள் தகவல் தொடர்பியலில் ஒரு முதுகலை பட்டமும் பெற்றவன். எனவே தமிழ் இலக்கியத்தில் முதுகலை பட்டம், இந்த தகவல் தொடர்பியலில் ஒரு முதுகலை பட்டம், நாட்டுப்புறவியல் சார்ந்த செய்திகளில் பட்டம் பெறாமலே நான் நிறைய செய்திகளை படித்திருக்கின்றேன். எனவே பலதுறை சார்ந்த செய்திகளை எல்லாம் என்னுடைய ஆசிரிய பெருமக்கள் வழியாக நான் தெரிந்து கொண்டதனால் நான் கற்றதை, நான் பெற்றதை இந்த நாட்டு மக்களுக்கு, இந்த உலகத்திற்கு வழங்க வேண்டும் என்று நினைத்து என்னுடைய முயற்சிகளை எல்லாம் நான் இணையத்தின் வழியாக தெரிவித்தால் எல்லோருக்கும் சென்று சேரும் என்று என்னோடு பணி செய்யக்கூடிய பேராசிரியர் நண்பர்கள் அடிக்கடி சொன்ன காரணத்தால் நான் என்னுடைய முயற்சிகளை எல்லாம் இணையத்தில் தொடங்க நான் நினைத்தேன். ஆனால் அந்த சூழ்நிலையில் எனக்கு இணையம் பற்றி எந்த வகையான அறிமுகமும் இல்லை. எனவே நான் தக்கவர்களிடமெல்லாம் இணையம் பற்றி நான் கேட்டவனாக இருந்தேன். பிறகு என்னுடைய சொந்த முயற்சியால் ஒரு கணினி வாங்கி நான் கணினி இணையம் சார்ந்த செய்திகளை கற்றுக்கொண்டேன். இணையத்தில் தமிழறிஞர்களுடைய வாழ்க்கைகளை தேடி பார்க்கும் பொழுது தமிழறிஞருடைய வாழ்க்கை எதுவும் இடம்பெறாத ஒரு குறையை, ஒரு வெற்றிடத்தை நான் உணர்ந்தேன். ஏன் நாம் தமிழறிஞர்களுடைய வாழ்க்கையை இணையத்தில் ஏற்றக்கூடாது என்று தொடங்கி பல தமிழறிஞர்களுடைய வாழ்க்கையை நான் இணையத்தில் எழுதி இணைத்துள்ளேன். குறிப்பாக 102 வயதாகி எல்லோருக்கும் அறிமுகமான பேராசிரியர் அடிகளாசிரியர் அவருடைய வாழ்க்கை குறிப்பை நான் இணையத்தில் ஏற்றியுள்ளேன். பெருமழை புலவர் சோமசுந்தரனார் என்று சொல்லக்கூடிய புலவர் பெருமகனின் வாழ்க்கை வரலாற்றை இணையத்தில் ஏற்றியுள்ளேன். இப்பொழுது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேனாள் துணைவேந்தர் பொற்கு அவர்களினுடைய வாழ்க்கை குறிப்பு, தமிழறிஞர் தமிழண்ணல் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பு, அறிஞர் சோனா கந்தசாமியார் வாழ்க்கை குறிப்பு, திருக்குறளில் மிகப்பெரிய புலமை பெற்ற பேராசிரியர் அரங்கசாமியார் வாழ்க்கை குறிப்பு, பேராசிரியர் வாசுபா மாணிக்கனார் வாழ்க்கை குறிப்பு, பெருஞ்சித்திரனார் போன்றவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை எல்லாம் எழுதி எழுதி நான் இணையத்திலே ஏற்றியுள்ளேன். இவ்வாறு ஒருவரே எல்லா முயற்சிகளையும் செய்துவிட முடியாது. எனவே இன்னும் தமிழுக்கு செய்ய வேண்டிய பணிகள் பங்களிப்புகள் நிறைய இருக்கிறது. எனவே பலரும் இந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி அடுத்த தலைமுறை என்பது மாணவர்களிடம் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு கல்வி நிறுவனத்திலும் இருக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக ஆசிரிய பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள், கல்வியியல் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்களை நான் நோக்கமாக கொண்டு தமிழகத்தில் மட்டுமில்லாமல் தமிழகம், அந்தமான், மலேசியா, சிங்கப்பூர் இங்கெல்லாம் சென்று தமிழ் இணையம் சார்ந்த முயற்சிகளில் நான் ஈடுபட்டுள்ளேன். பலருக்கு பயிற்சி வழங்கியுள்ளேன். எவ்வாறு மின்னஞ்சல் செய்வது, எவ்வாறு தமிழ் தட்டச்சு செய்வது, எவ்வாறு வலைப்பு உருவாக்குவது, எவ்வாறு ஒரு கவிதையை கட்டுரையை எல்லாம் நீங்கள் இணையத்தில் ஏற்றுவது, இணைய இதழ்களில் எழுதுவது, இணையத்தில் கொட்டி கிடக்கக்கூடிய பல்வேறு பயன்பாடுகளை எவ்வாறு பெறுவது என்பதையெல்லாம் இதுவரை நூற்றுக்கணக்கான பயிலரங்குகளில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை சந்தித்து நான் இலவசமாக சொல்லி தந்துள்ளேன். எனவே இணையம் என்பது உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கக்கூடிய கருவி என்பதனாலும், தமிழர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருப்பதனால், தமிழ் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமில்லை உலகம் முழுவதும் அது பரவி இருக்கிறது என்பதனால், உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இணையம்தான் சரியான கருவி என்று நினைத்து இணையத்தை நான் என்னுடைய இயங்கு தளமாக நான் மாற்றி அதிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது தமிழ்நாட்டின் பல கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், ஆசிரிய பயிற்சி நிறுவனங்களில் நான் பயிற்சி அளித்ததனால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் எழுத வந்துள்ளார்கள். அந்தமானில் ஒரு பதிவரை, வலைப்பதிவரை நான் சந்தித்து அவர்கள் சாந்தி லட்சுமணன் என்று அவர்களுடைய பெயர், அவர்கள் இப்பொழுது அந்தமானை பற்றிய செய்திகளை நிறைய எழுத தொடங்கியிருக்கிறார்கள். எனவே பலருக்கு அது போன்ற வாய்ப்புகளை, சூழல்களை எல்லாம் நான் அறிமுகப்படுத்தியுள்ளேன். பலர் இப்பொழுது என் வழியாக இணையத்தில் எழுத வந்திருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அத்தோடு தமிழ் நூல்களின் பழைய பதிப்புகளை எல்லாம் இணையத்தில் நான் ஏற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளேன். குறிப்பாக சிலப்பதிகாரம் 1892 உவே சாமிநாத ஐயர் அவர்களால் பதிப்பிக்கப்பட்டது. இந்த நூலை இப்பொழுது நாம் எடுத்து பார்ப்பது என்பது முடியாத காரியமாக இருக்கிறது. கால பழமையால் கரையானுக்கு இரையாகியும் பொத்தல்களிட்டும் ஒடிந்தும் சிதைந்தும் அந்த நூல் காணப்படுகிறது. எனவே இவற்றை மின்வடிவப்படுத்திவிட்டால் யாரும் பயன்படுத்தலாம் என்ற ஒரு நிலையில் நான் அந்த நூல்களை எல்லாம் மின்வடிவப்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளேன். தொல்காப்பியத்தினுடைய பழைய பதிப்புகளை எல்லாம் நான் மின்வடிவப்படுத்தி இணையத்தில் ஏற்றுவதற்கு ஆயத்தமாக வைத்துள்ளேன். பாவேந்தர் பாரதிதாசனின் முதல் பதிப்பு நூல்களை எல்லாம் நான் இணையத்தில் ஏற்றுவதற்கு வேண்டிய முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளேன். இன்னும் தமிழுக்கு பயன்படக்கூடிய பல்வேறு வகையான ஓவியம், கல்வெட்டு, சிற்பம், இலக்கியம் சார்ந்த எல்லா செய்திகளையும் நான் இணையத்திலே ஏற்றி என்னால் முடிந்த அளவு கிடைக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்தி இணையம் வழியாக உலகத் தமிழர்களுக்கு நான் அறிமுகமாகி வருகிறேன். அதனால்தான் என்னுடைய முயற்சியை பாராட்டி அமெரிக்காவில் நடந்த பெட்னா விழாவில் எனக்கு ஒரு விருதை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். எனவே என்னுடைய தமிழ் முயற்சி என்பது இணைய மொழியாக இன்றைக்கு உலகத் தமிழர்களால் உற்று நோக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கிறது என்பதை சொல்லி நான் இந்த வகையில் நான் இணையத்தோடு தொடர்புடையவன் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
சரி நேயர்களே, இத்துடன் புறவை பாரதிதாச அரசு மகளிர் கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் முனைவர் மு இளங்கோவன் நேயர் கவி சங்குட்டுவானுக்கு வழங்கிய பேட்டியின் மூன்றாவது பகுதியை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் நங்காவது பகுதியை அடுத்த வாரம் கேட்கலாம். இத்துடன் இன்றைய உங்கள் கூட நிகழ்ச்சி நிறைவடைகிறது.